ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. இதில் வந்து பஞ்சகோச விவேகம் அப்படிங்கிற தலைப்பில் கடந்த வகுப்புகளில் 35 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். 36வது ஸ்லோகம் வந்து தொடங்கணும், நேரம் இல்லாமல் முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம 36லிருந்து பார்க்கலாம். கடைசியாக 35வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரம்மம் என்பது வந்து இடம் காலம் பொருள் ஆகிய எந்த அளவிலும் வரையறுக்க முடியாத ஒரு முழுமையான அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அனந்தம்னா எல்லையற்றதாக இருக்குது, அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் கிடையாது, ஒரு பவுண்டரி கிடையாது. அது வந்து ஒரு இடத்துலையோ ஒரு காலத்துலேயோ ஏதாவது ஒரு பொருள்லையோ வந்து சிக்கவே சிக்காது, அதுதான் பிரம்மம். மேலும் அதை பற்றி விரிவாக 36ல் பேசுகிறாரு. அந்த 36வது ஸ்லோகம் என்னன்னா, தேசகால அந்நிய வஸ்தூனாம் கல்பிதத்வாச்ச மாயையா ந தேசாதி கிருதோ அந்தோ அஸ்தி பிரம்மானந்தியம் ஸ்புடம் கதகா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம எல்லை என்று நினைத்து கொண்டிருப்பது வந்து உண்மையில் எதனால் உருவாகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த தேசம் வந்து இந்த இடத்துல முடியுது, காலம் என்றால் இந்த நேரத்தில் இந்த செயல் முடிக்கப்பட்டது. அதே மாதிரி ஒரு பொருள் இருக்குது, ஒரு வஸ்துனா அந்த பொருள் இப்படி இருந்து இப்படி மாறிவிட்டது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்றை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது மூன்று விஷயங்கள், இடம் பொருள் காலம், இதெல்லாம் எல்லையை உருவாக்குகின்றன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, இந்த விஷயம் எல்லாமே மாயையின் கற்பனை அப்படிங்கிறார். அதாவது இவைகளெல்லாம் வந்து பரம சத்தியம் கிடையாது, பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ளே வருவது கிடையாது. அதே சமயம் இவைகளெல்லாம் நம்ம அனுபவத்தில் தோன்றும், ஆனால் நிரந்தரமானவைகள் கிடையாது. அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மூன்றும் உண்மையானவைகள் அல்ல என்றாலும் அவற்றால் உருவாக்கப்பட்ட எல்லைகளும் உண்மையானவைகள் அல்ல. அந்த தெளிவுக்கு நம்ம வரணும். ஏன்னா அந்த விஷயமே உண்மை இல்லைங்கும்போது அது உருவாக்கி வச்சிருக்கிற பவுண்டரி மட்டும் எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதுவும் உண்மை கிடையாது, எந்த எல்லையும் இங்கு கிடையாது அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. அதாவது பிரம்மத்துக்கு எந்த எல்லையும் இல்லை. அதாவது அனந்தம் என்பது ஒரு கோட்பாடு அல்ல, அது மாயையின் கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட உண்மை அப்படின்ட்டு இங்கே புரிய வைக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப ஒரு ஆழமான உண்மையை நமக்கு பேசுது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தை பார்க்கும்போது எல்லைகள் வந்து உண்மையாகவே தோன்றுது. இப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு எல்லையும் நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எல்லை கோட்டுக்கு மேலே வேறு நாடு உள்ளே வர முடியாது, நம்ம நாடு அவங்க நாட்டுக்குள்ளே போக முடியாது. இதெல்லாம் நாமளாக மனிதர்களாகி நாம் வந்து நம்முடைய ராஜ்யத்தை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட எல்லைகள். எல்லைகள் நம்ம ஏன் உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ்யத்தை ஆள்வதற்கு அரசர்களுக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த குறிப்பிட்ட பரப்பளவு என்னுடைய இடம், அந்த குறிப்பிட்ட பரப்பளவு உன்னுடைய இடம், இதை நீ ஆண்டுக்கோ இதை நான் ஆண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களை அந்த காலத்தில் குறுநில மன்னர்கள் எடுத்துக்குவாங்க. அன்றைய நாட்டிலலாம் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து அரசாட்சி தான் நடந்தது. அப்போ அரசர்கள் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை பிரிச்சுக்குவாங்க. இந்த குறிப்பிட்ட ஏரியா என்னுடைய ராஜ்யம், அந்த குறிப்பிட்ட ஏரியா உன்னுடைய ராஜ்யம் அப்படின்ட்டு அந்த ராஜ்யங்களை பிரிக்கிறதுக்காக எல்லைகளை அன்றைய காலத்திலேயே உருவாக்கினார்கள். அப்புறம் எல்லையை வந்து ஆக்குப்பை பண்ணினார்கள். அதாவது இந்த எல்லை வரைக்கும் இவனுடைய ராஜ்யம் இருந்ததை இன்னும் நான் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவனுடைய இடத்துக்கு ஆசைப்பட்டு அவன் மீது போய் போர் தொடுத்து அவனை கொண்டுட்டு அந்த இடத்தையும் சேர்த்து இவன் வச்சுக்குவான். இது மாதிரி தான் அந்த ஆசை என்ன ஆகுதுன்னா, பூமியினுடைய எல்லை பரப்பை வந்து பெருசு பண்ணுற ஆசைக்குள்ளே போய் சிக்கிட்டான் மனுஷன். மனிதனுடைய மனோபாவம் என்னென்னா, கொடுக்கப்பட்டது போதாமல் இன்னும் நிறைய வேணும் வேணுங்கிற ஆசைகள்னால எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டே போகிறான். அப்படி தானே இந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்து அப்படி தானே வந்தார், நம்ம நாட்டு எல்லை வரைக்கும் வந்துட்டு உள்ளே வர முடியாமல் அப்படி இறந்து போயிட்டார். அப்போ அது மாதிரி எவ்வளவு வந்து நாடுகளை பிடிச்சாலும் ஆசை விடுறதில்ல. அது என்ன காரணம்னா, மனசு அப்படிதான், ஏதாவது ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் விரும்பிக் கொண்டே இருக்கும். இப்ப இந்த ஸ்லோகம் எதை பேசுதுன்னா இந்த எல்லையை பேசுது. இந்த எல்லை வந்து எப்படி இருக்குன்னா எல்லாமே நாம வந்து உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு பவுண்டரி தான், அதுல போய் நீங்க மாட்டக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, இப்ப என்னுடைய உடல் அப்படின்ட்டு நாம இதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கிறோம், இந்த உலகம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்கிறோம், இது வந்து இந்த ராஜ்யம் இந்த அளவுக்கு இருக்கு, பாரத தேசம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல அங்கங்க பவுண்டரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு, இது என்னுடைய உடல் அது அவருடைய உடல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு பிரிவினை உண்டு பண்ணி பண்ணி பவுண்டரி கிரியேட் பண்ணி பண்ணி பல எல்லைகள் இருப்பது போல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்படி உருவாக்கி வச்சிருக்கிற எல்லைகள் எல்லாம் பார்ப்பதற்கு நிஜமாகவும் தோன்றுகின்றன, ஆனால் சற்று ஆழமாக கவனித்தால் இவைகள் அனைத்தும் சுய அறிவில் தோன்றும் கருத்துக்கள் மட்டுமே அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா இந்த ஸ்லோகத்துல நிரூபணம் செய்தார். ஏன்னா நாமளும் ஆராய்ந்து பார்த்தா கடைசியில என்ன புரியுதுன்னா, இப்போ எல்லைகளை நிர்ணயம் பண்றது மனசுதான் பண்ணுது. இப்போ எனக்கு இந்த பூமி என்னுடையது, அது உன்னுடைய பூமி அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுது. அப்போ இத்தனை ஏக்கரா என்னது அப்படிங்கிறத ஒரு பட்டா போட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இது எனக்கு சொந்தமானதுன்னு உரிமை கொண்டாடுது. இன்னொருத்தர் இது என்னுடைய பூமின்ட்டு அவரு ஒரு குறிப்பிட்ட எல்லை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு அவரு பட்டா போட்டு வாங்கி வச்சுட்டு இது என்னுடைய பூமின்னு உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப இது மாதிரி அவங்கவங்க ஒரு நிலப்பரப்பை வந்து தனதுன்னு உரிமை கொண்டாடுவதற்கு அந்த இடத்த எடுத்துக்கிட்டு என்னது என்னதுன்னு அவங்க சொல்றதுக்கும் அதுக்கு வரி கட்டுவதற்கும், அதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க, எல்லாம் பட்டா வாங்கிக்கிறாங்க, தன்னுடைய இடம் உரிமை கொண்டாடிக்கிறாங்க, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட அரசாங்க சட்டத்திட்டங்களுக்குள்ள இருந்தாலும் இயற்கையின் சட்டத்திட்டத்துக்குள்ள அப்படி இல்லை இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். செயற்கையா நாம உருவாக்கிட்ட சட்டத்திட்டங்களுக்குள்ள இது மாதிரி பவுண்டரி எல்லாம் உருவாக்கி, இது உன்னுடைய இடம் என்னுடைய இடம், இதுல நீ இவ்வளவு ஏக்கரா வேலைக்கு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு இவ்வளவு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டணும், அவ்வளவு இடம் நீ வாங்கியிருந்தேன்னா நீ இவ்வளவு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு அவங்கவுங்களுக்கு அவங்க இடத்த வச்சுக்கோங்க, நாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி எழுதி அந்தந்த இடத்த அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாலும் நம்மை பொறுத்த வரைக்கும் தான் இது உன்னது என்னது அப்படிங்கிற அந்த பேதமை எல்லாம் இருக்கே தவிர இயற்கை இடத்துல இது உன்னது என்னதுன்னு ஏதாவது கொடுத்து வச்சிருக்கானா அப்படி இல்லை. அது எதையுமே பிரிக்காம அது ஒட்டுமொத்த பூமியா தான் இருக்கு. ஆனா நாம தான் அதை உரிமை கொண்டாடிக்கிட்டு இது என்னது உன்னதுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, அதை நம்ம சாஸ்வதமா வச்சு கொண்டாடவும் முடியாது. ஏன்னா நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் நாம போயிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வாரிசுகள் அனுபவிப்பாங்க. இப்படிதான் நம்ம பூமி வாங்கி போட்டாலும் சொத்துக்கள் வாங்கி போட்டாலும் அதை நாம மட்டுமே அனுபவிக்க முடியுமான்னா அனுபவிக்க முடியாது. நம்ம வாயசு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம், நமக்கு பின்னாடி நம்முடைய வாரிசுகள் அனுபவிக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து பாரம்பரியமா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியும் இது முழுசா நம்ம அனுபவிக்க மாட்டோம், நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவிப்போம், அப்புறம் இது நமக்கு வாரிசுக்கு தான் போகும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுதான் நம்ம இதெல்லாம் செய்யறோம், அந்த பவுண்டரியை உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா இந்த வேதாந்த சாஸ்திரம் அதை என்ன சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ஆழமா நீ விசாரணை பண்ணி பாரு அப்படின்னு. அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா விசாரணை பண்ணி பார்த்தா இந்த அளவீடெல்லாம் வந்து மனதில் தோன்றுகின்ற ஒரு எண்ணம் தான். காலம் என்பதும் நினைவுகளும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து உருவான உணர்ச்சிகள் தான். பொருள் என்பதும் அப்படித்தான், பெயர் மற்றும் ரூபத்தின் அடிப்படையில் உருவான பிரிவுகள் தான் அப்படின்ட்டு இங்க காலம், தேசம், பொருள் ஆகிய மூன்றுக்கும் விளக்கத்தை கொடுத்துருது. ஏன்னா இவை எல்லாம் வந்து அந்த சுத்த அறிவின் மீது மிகைப்படுத்தப்பட்டவைகளாக பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த தூய அறிவு பிரம்மம் சத்து இருக்கு இல்லையா, அது தன்னுடைய சித்து பிரகாசத்தின் வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை, இந்த மாயா பிரபஞ்சத்தை மனம்ங்கிற ஊடகம் வந்து இவ்வாறு பிரிவுகளை உண்டாக்கி பேதமைகளை செய்து கொண்டு எல்லைகளை உண்மை போல மாற்றி காட்டுகிறது. ஆனா நாம இங்க வந்து வேதாந்த சாரத்துக்குள்ள வந்து விசாரணை பண்ணி பார்த்தோம்னா இந்த எல்லைகள் நீக்கப்பட்ட பின்பு இங்கு எல்லாம் அனந்தமாக தெரியும், எல்லையற்றதாக தெரியும். ஏன்னா எல்லைங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ள வர்றதுனால தான் நம்ம எல்லாமே சுருக்கி வச்சுட்டோம், இது என்னது உன்னதுங்கிற அந்த இருமைகள். அப்புறம் கடவுளும் அப்படி தானே பிரித்து வச்சிருக்கோம், கடவுளையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்துக்குள்ள கொண்டு வந்து ஒடுக்கி வச்சிருக்கோம். எல்லையற்ற பிரம்மத்தை வந்து ஒரு சின்ன விக்கிரகத்துக்குள்ள கொண்டு வந்து இதுக்குள்ள தான் இருக்காருங்கிற மாதிரி ஒரு பவுண்டரி அவருக்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் கோயில்களை உருவாக்கி கோயிலுக்குள்ள தான் இருக்காருங்கிற மாதிரி சொல்றோம். இப்படி நம்மளால நம்முடைய மனதனால உருவாக்கப்பட்ட எல்லைகள் தான் இவைகள் எல்லாம். ஆனால் இந்த எல்லைகளை எல்லாம் நீக்கிவிட்டு பார்த்தால் எல்லையற்ற இருப்பு தெரியும், அந்த அனந்தம் உள்ளது புரியும் என்று இங்க சொல்றார். அதுவே பிரம்மம் அப்படின்னு நிரூபணம் பண்றார். அதுக்கான உபனிஷதங்கள் ஒப்பீடும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சர்வம் கல்வித்தம் பிரம்மா, எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் என்று புரிய வச்சாங்க. அப்போ இங்கே அத்வைதம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த மாதிரி பவுண்டரிக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு இது வேறு அது வேறு அப்படின்னு கால தேசங்களுக்குள்ளே போய் மாட்டாதீங்கப்பா, இங்கே இரண்டாவதான ஒரு பொருள் இல்லை, இருப்பது இருப்பு மாத்திரமே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த இருப்பின் அதிஷ்டானத்தில் எல்லாம் இருக்கிறதுங்கிறது தெரியும் போது அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இங்கே தேசம் காலம் பொருள் ஆகிய எல்லைகள் மாயை, அதனால் பிரம்மம் மட்டுமே முழுமையான அனந்தம் என்று இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி இந்த சாதகனுக்கான தியான முறையாக இதை நம்ம மாத்தினா என்ன செய்யலாம்னா, நான் இந்த பூமியில் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பூமியில் மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கவனித்து பாருங்களேன், அது நீங்கள் எந்த அபிமானத்தில் நான் இந்த பூமியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த உடல் மனம் சார்ந்த அபிமானத்தில். ஆனால் நீங்கள் இந்த உடல் மனம் கடந்து அந்த உணர்வு நிலையில் நின்று நான் இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள், இங்கே இருக்கிறேன்னு சொல்லாமல் நான் இருக்கிறேன்னு மட்டும் சொல்லி பாருங்களேன், அப்போ உங்களுக்கு எல்லையற்ற அனந்தம் புரியும். ஏன்னா இங்கே ஆனந்தம் அனந்தம் அப்படிங்கிற அந்த எல்லையற்ற இருப்பின் நிலையை நம்ம பிரித்து வச்சுக்கிறோம், பிரித்து வச்சுக்கிட்டு சுருக்கி வச்சுக்கிட்டு அதனால் நாம் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்ட்டு நம்ம பவுண்டரியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு பார்க்கறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். அதுவே நீங்கள் உங்களுடைய சுய அறிவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் நின்று பார்த்தீங்கன்னா அது எல்லையற்றதாக எங்கும் நிறைந்திருப்பது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு எல்லைகளே கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இந்த தியான முறையில் நிரூபணம் பண்ண சொல்கிறார். அப்போ தேசம் காலம் பொருள் எல்லைகள் எல்லாம் மாயையால் தோன்றியவைகள், ஆனால் உண்மையில் பிரம்மம் மட்டுமே அனந்தம் என்று இந்த ஸ்லோகம் நிரூபணம் செய்து, அடுத்தது ஸ்லோகம் 37. சத்தியம் ஞானம் அனந்தம் யத் பிரம்ம தத் வஸ்து தஸ்ய தத் ஈஸ்வரத்துவம் து ஜீவத்துவம் உபாதி துவய கல்பிதம். இங்க என்ன சொல்றாருன்னா, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று கூறப்படுகின்ற பிரம்மம் அது ஒன்று மட்டுமே இருக்கிறது, அது ஒரே உண்மையான வஸ்து, அதற்கு அப்பால் வேறு எந்த சத்தியமும் இல்லை. ஆனால் நாம் அனுபவத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் நம்மை தனித்து ஜீவனாக அபிமானித்து கொண்டு தனிப்பட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உடலையும் மனதையும் பிடித்து கொண்டு நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஜீவத்துவத்துக்குள்ள வந்துடுறோம். இன்னும் கொஞ்சம் நாம் சாஸ்திர ஞானத்தோட விசாரணை பண்ணி கொஞ்சம் விவேகத்தை விழித்து ஆழமாக ஆராய்ந்து பார்த்தா, இங்க நான் அப்படிங்கிற தனி அடையாளம் களைந்து இங்க ஒட்டுமொத்த ஈஸ்வரத்தன்மை நமக்கு புரிய வரும். அப்போ இந்த விஷயம் வந்து விசாரத்தினால் தான் நடைபெறுமே தவிர தனிப்பட்ட முறையில் இதை வந்து எந்த சாதகனும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இவைகள் இரண்டு வேறு வேறாக ஏன் தோன்றுகின்றன அப்படின்னு பார்த்தா, இந்த வேறுபாடுகள் வந்து உபாதி காரணமாக தோன்றுகிறது அப்படிங்கிறாரு. உபாதின்னா ஒரு ஊடகம் வந்து ஒரு வரம்புக்குள்ள வச்சிருக்கிற விஷயம், அதாவது ஒரு பவுண்டரி ஒரு வரம்பு. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ பாடி மைண்ட் எல்லாம் ஊடகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு வரம்புக்குள்ளே இருக்கு, அதுக்குள்ளே தான் அந்த விஷயத்தை வந்து முடிவு பண்ண முடியும். அப்போ அது மாதிரி இங்கே ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா, உடல் மனம் அல்லது புத்தி ஆகிய இந்த உபாதிகளோடு சேர்ந்து இருப்பதனால நமக்கு நம்ம ஜீவன் என்று அபிமானம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுவே ஈஸ்வரன் அப்படின்னா அவனுக்கு உபாதி என்னன்னா மாயை, மாயை என்ற உபாதியுடன் ஈஸ்வரன் இருக்கிறான். அப்போ இந்த இரண்டு உபாதிகளும் வேறுபட்டு காணப்படுவதனாலே பார்ப்பதற்கு பிரம்மம் இரண்டு பட்டது போல தெரிகிறது. ஆனால் உபாதிகளை நீக்கினால் மீதம் இருப்பது பிரம்மம் ஒன்றே அப்படிங்கிறது இங்கே நிரூபணம் பண்ணுறார். ஏன்னா இப்போ நம்ம இப்போ இறைவன் வேறு நான் வேறு நான் ஜீவன் அவன் பரமன் அப்படிங்கிற அந்த இருமைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு தான் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே உபாதி தான் காரணமாக இருக்குது, நான் ஜீவன் என்பதற்கும் அவன் ஈஸ்வரன் என்பதற்கும் உபாதி தான் காரணம். ஈஸ்வரனுக்கு வந்து உபாதி மாயை, ஜீவனுக்கு உபாதி வந்து இந்த உடல் மனம். அப்போ இந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சால், இந்த உபாதி என்பது உண்மை கிடையாது, இது ஒரு வரம்புக்கு உட்பட்ட தோன்றி மறையக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால அதை பிடிக்கக்கூடாது. அப்போ நாம் அதை பிடிக்கிறதுனால நமக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் ஒரு சிறிய ஜீவன், இறைவன் மிகப்பெரியவன் அப்படிங்கிற மாதிரி மைண்டு வந்து வேலை செய்யுது. ஆனால் இந்த இரண்டு வேறுபாடுகளும் மிகவும் வலிமையானதாகத்தான் இருக்கிறது. அதனால் வேதாந்தம் என்ன சொல்கிறதுனா, இந்த வேறுபாடுகள் உண்மையானது அல்ல. இதை புரிந்து கொள்வதற்கான உபமானங்கள் ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சூரியன் வந்து பல நீர்த்துளிகளில் பிரதிபலிக்கிறது, ஒவ்வொரு துளியிலும் ஒரு சூரியன் இருப்பது போல தெரிகிறது. அப்ப துளி என்றால் அந்த சூரியன் பலவாறாக தோன்றுவதற்கு பல துளிகளில் பல சூரியன் காணப்படுவது போல இங்கு ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு சூரியன் தெரிவது போல இங்கு ஜீவன் ஒவ்வொரு தனித்தனியாக தெரிகிறான் அப்படிங்கிற ஓமானத்தை நம்ம ஏற்கனவே புரிய வச்சோம் அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க. இந்த இடத்துல எக்ஸாம்பிளா ஓமானமா எடுத்து கொடுத்து, ஆனா அந்த துளிகள் எல்லாம் எங்கிருந்து வெளிப்பட்டு தோன்றுகிறதோ அந்த ஆதாரமான நீர் வந்து, ஒட்டுமொத்த நீர் வந்து ஈஸ்வரன். அதனால இந்த ஈஸ்வரன் இடத்துல வந்து ஒட்டுக்கா அந்த சூரியன் ஒரே சூரியனா தெரிகிறதுக்கும், ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு தனித்தனி சூரியன் தெருவதற்கும் உபாதிகள் தான் காரணம் என்பது போல, ஆனால் இருக்கின்ற சூரியன் ஒன்றே ஒன்றுதான் என்பது போல, பிரம்மமும் ஒன்றே ஒன்றுதான், உபாதிகள் காரணமாக அது ஜீவன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பலவராக காணப்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல விளக்கம் கொடுக்கிறார். அவர் உபாதியினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவ உபாதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த உடல் மனசு புத்தி, ஈஸ்வர உபாதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாயை. அப்ப உபாதி இருக்கின்ற வரைக்கும் இந்த வேறுபாடுகள் தெரியும், உபாதி நீங்கினால் இருக்கின்ற ஒரே இருப்பு தெரியும். அப்ப இதைதான் உபநிஷத்தை வந்து நமக்கு மகா வாக்கியமா உபதேசம் பண்ணும்போது, நீ அதுவேகத்தான் இருக்கிறாய் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்தை உபதேசம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் ரிஷிகள் நமக்கு சொல்லி புரிய வச்சுதான் நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ வித்யாரண்யரும் அதைத்தான் இங்க நமக்கு புரிய வச்சு இந்த பாடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அப்டேட் பண்ணி மேல கொண்டு வர்றார். அப்ப அந்த மகா வாக்கிய உபதேசங்கள்ல வந்து குரு தத்துவமசிங்கிற உபதேசம் நமக்கு என்ன புரிய வைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிஷ்யன் வந்து தன் இருப்பை தான் உணர்ந்து கொண்ட உடனே அகம் பிரம்மாஸ்மி என்று இன்னொரு மகா வாக்கிய உபதேசத்தை எடுத்துக்கிறான். அப்ப இந்த ஸ்லோகம் வந்து அந்த அடிப்படையில தான் இங்க ஜீவ ஈஸ்வர வேறுபாடுகளை சுட்டி காட்டி அது உண்மையானது அல்ல, அது உபாதியின் காரணமாக தோன்றுகிறது என்று இந்த இடத்துல இந்த 37வது ஸ்லோகத்துல நிரூபணம் செய்கிறார். அப்ப நாம் இந்த ஸ்லோகத்தின்படி நமக்கு சாதகர்களுக்கான தியான முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அந்த காரணம் என்னன்னா அது உபாதி தான் காரணம். உபாதி என்பது இந்த உடல் மனம் சார்ந்து இருப்பதினால, இந்த உடலையும் மனதையும் நான் என்று அபிமானிப்பதினால நம்ம இடத்துல அந்த ஜீவத்துவம் தோன்றி தன்னை ஒரு மனிதன் என்றும் நான் ஒரு தனி நபர் என்றும் அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இதுவே கொஞ்சம் விவேகத்தால விசாரணை செய்து பார்த்தால் அறிவு ஒன்றே இருப்பது நமக்கு விளங்குகிறது. அந்த நிலையிலே பிரம்மம் ஒன்றே உண்மை, ஜீவன் ஈஸ்வரன் வேறுபாடு உபாதிகளால் தோன்றுகின்றன என்ற மிகப்பெரிய உண்மை இந்த 37வது ஸ்லோகத்தின் மூலம் உணர்த்தப்படுகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது 38. சக்தி ரஸ்தியைஸ்வரி காசித் சர்வ வஸ்து ஞாமிகா ஆனந்தமயமாரபிய கூட சர்வேசு வஸ்துசு. இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, பிரம்மம் அப்படின்னா அது என்ன, சுத்த சைத்தன்யம், அனந்தம், அத்வைதம் அப்படின்னு நம்ம பல பரிமாணங்கள்ல பல பெயர்கள்ல பிரம்மத்தை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு கேள்வி எழுகிறது, இந்த பிரம்மம் என்பது ஒரு சுத்த சைத்தன்யம், அனந்தம், அத்வைதம் அப்படின்னு இருக்கும்போது இந்த உலகம் எப்படி தோன்றுகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பும்போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு ஈஸ்வர சக்தி, மேலும் அது ஒரு மாயா அப்படின்னு இந்த ஸ்லோகம் இங்க விளக்கம் கொடுக்குது. அதாவது இந்த சக்தி அப்படின்னு எடுத்துக்கிறதுக்காக ஏன் அதை சொல்லுது அப்படின்னா, அதாவது ஈஸ்வரிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் இருக்கு, அதாவது பிரம்மம் வந்து தன்னை வெளிப்படுத்துவது தான் ஈஸ்வர சக்தி. பிரம்மத்திடமிருந்து ஒரு மாயா சக்தி வெளிப்படுத்து நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்திலேயே. அப்போ அந்த மாயா சக்தி என்பது நம்ம ஈஸ்வரன்னு பேர் வச்சிருக்கோம். அப்போ அந்த மாயா சக்தியின் இடத்திலிருந்து தான் எல்லாம் படைக்கப்படுது. அப்போ இந்த ஸ்லோகத்தில் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த ஈஸ்வர சக்தி உள்ளது, அது மாயை. அந்த ஈஸ்வர சக்தி இருப்பதனால்தான் நீங்க எல்லா பொருள்களையும் ஒரு நியதிக்குள் இயங்க வைக்கிறது, அதாவது படைத்து இருத்தி அதை இயங்க வைத்து அப்புறம் கடைசியில இல்லாமலும் செய்து விடுகின்ற, படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற ஈஸ்வர நியதிக்குள்ளே இந்த சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்தியானது எங்க இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, நாம் ஏதோ வெளியிருக்கு நமக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையில் அந்த சக்தி எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, அது உள்ளே வெளியே அப்படிங்கிற இருமைகள் இல்லாம தான் அது ஊடுருவி இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ ஆனந்தமய கோஷம் முதல் அதாவது நம்முடைய உள்ளார்ந்த அனுபவ நிலைகளிலிருந்து அது செயல்படுகிறது என்று சொல்லி, இந்த சக்தி நம்முள் உள்ளது, உலகத்தில் வெளியும் பரவி கிடக்கிறது, அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, ஆனால் அது வெளிப்படையாக தெரியாது அப்படிங்கிறது இங்கே புரிய வைக்கிறார். அதாவது எப்படி இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து வேதாந்தத்தின் இரண்டாவது பரிமாணத்தை திறக்கின்றது என்றும், அதாவது மாயா மற்றும் ஈஸ்வரன் பற்றிய ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை தருகிறது என்றும் பார்க்க முடிகிறது. அதாவது பிரம்மம் என்பது சுத்த சைத்தன்யம் என்றால் அதில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் நாம் அனுபவிக்கும் இந்த உலகம் மாறுகிறது, இயங்குகிறது, அப்புறம் இல்லாமலும் போகிறது. அப்போ இது மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது நாம் அனுபவிக்கின்ற இந்த உலகம். அப்போ இந்த இயக்கத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ரிஷிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இயக்கத்திற்கு காரணம் மாயா சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே நம்ம மாயா என்றால் என்ன அப்படின்னு சொன்னபோது, மாயா என்பது ஒரு விசித்திரமான சக்தி, அது உண்மை அல்ல, அது பாரமார்த்தத்தில் ஆனால் அனுபவத்தில் உள்ளது. ஏன்னா அது அறிவில் உலகத்தை பிரகாசிக்க வைக்கிறது, அதுதான் ஞாமிகா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு, ஒழுங்குபடுத்தும் சக்தி அப்படின்னு இந்த சாஸ்திரத்துக்குள்ள ஞாமிகாங்கிற பேர் வச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு நியதிக்குள்ள இருக்கு, அந்த சக்தியானது ஒரு ரித்தம், ரித்தம்னா ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு நியதிக்குள்ள அது இருந்து கொண்டு இங்க இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணி இயக்கிக்கிட்டு அங்க படைப்புக்கு இருப்பு அழிப்பு அப்படிங்கிற மூன்று தொழில்களை புரிந்து கொண்டு எல்லாவற்றையுமே ஒரு எல்லைக்குள்ள வச்சுக்கிட்டு வந்து இருந்து மறைந்து போகின்ற ஒரு மாயத்தோற்றத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மாயத்தோற்றங்கள் படைக்கப்பட்டாலும் அதுல ஒரு நியதி இருக்கு, ஒரு ஒழுங்கு இருக்கு, ஒரு ரித்தம் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அத்வைத வேதாந்தம் மட்டும் இல்லை, நம்ம மற்ற வகுப்புகள்லையும் இதெல்லாம் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில விசாரம் பண்ணி விவேகத்தினால நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்ப நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த உலகம் வந்து சுய அறிவில் தோன்றுகிறது என்று நம்ம எடுத்துக்கிட்டு இது வெறும் தோற்றம் மாத்திரமே என்று நம்மளால நீக்க முடியுமான்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னோம், எதுக்காக நீக்கணும், நீ இருக்கிறதுனால தானே அது இருக்கிறது, அதை நீக்கணுங்கிற அவசியம் என்ன, அந்த ஊடகம் இருக்கிற வரைக்கும் அதை இருந்துட்டு போகட்டும், ஆனா இருக்கின்ற இருப்பு சரியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப இருக்கீங்க, உங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை ஒரு கண்ணாடியில பார்க்கலாம். அதை நான் ஏற்கனவே இந்த உபமானம் சொன்னேன். அப்ப கண்ணாடியில பார்க்கும்போது கண்ணாடியில இருக்கிற அழுக்கு, கண்ணாடியில இருக்கிற அந்த பாதரசம் போன சரியில்லாத நிலை, அல்லது கோணல் மாணலான ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்க உங்களை பார்த்து ரசிப்பீங்களான்னா நிச்சயமா ரசிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க அப்படின்னா, அந்த கண்ணாடியை சுத்தமா வச்சுக்கணும், ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படிங்கறதுல நீங்க கண்டிப்பா விரும்புவீங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா உங்க உருவம் அதுல தெரிய போகுது. அப்ப என்னுடைய உருவத்தை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற கண்ணாடி நல்லா இருக்கட்டுமே, நல்ல கண்ணாடியை வாங்கி மாட்டா தானே என்னுடைய முகம் நல்லா தெரியும், இல்லைன்னா என் முகம் இழிச்சுக்கிட்டுல போகும், அல்லது பாதரசம் போயிருந்தா என்னுடைய முகத்துல கருப்பு கருப்பா புள்ளி புள்ளியா தெரியும். அப்போ ஒரு நல்ல கண்ணாடி வாங்கி ஒழுங்கா நம்ம முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஏன்னா நான் கொஞ்சம் அதை ஒழுங்கா பார்க்கணுங்கிற ஒழுங்கு நியதிக்குள்ள நான் என்ன விருப்பப்படுறேன். அதே மாதிரிதான் இங்க இந்த உதாரணத்தை எடுத்துக்கணும். இந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய படைப்பின் சாராம்சமான மாயா சக்திக்குள்ள ஒரு ஒழுங்கு வச்சிருக்கு. அந்த ஒழுங்கு வச்சுதான் தன்னை பார்க்குது, அது வந்து சும்மா அப்படியே ஒழுங்கு இல்லாம தன்னை பார்க்க விரும்பல, ஒரு ரிதம் வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒழுங்குல பாத்தீங்கன்னா எல்லாமே ரிதம்ல இருக்கு. சூரியன் அது வந்து அழகா அதனுடைய வேலையை செய்து, சந்திரன் அழகா அதனுடைய வேலையை செய்து, பூமி அதனுடைய வேலையை செய்து, இயற்கையினுடைய கால சக்கரங்கள் கரெக்டா சுத்துது, பருவ காலங்கள் கரெக்டா மாறுது. இப்ப இதெல்லாம் தோற்றம் என்று நம்ம சொன்னாலும் விசாரித்து பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய அனுபவத்துல இதெல்லாம் இருக்கு. ஏன்னா எல்லாமே நாமளும் பார்க்கறோம், நெருப்பு தொட்டா சுடுது, உடம்புல அடிபட்டா வலிக்குது. அப்ப இத்தனை அனுபவங்களும் நமக்கு இருந்துகிட்டு இது எப்படி தோற்றம் என்று சொல்ல முடியும் கேள்வி நம்ம காலையில் எழுப்பணும். தோற்றம் அப்படின்ட்டு நம்ம இதை உதாசீனப்படுத்த முடியாது இல்லையா? ஏன்னா பார்ப்பதற்கு தோன்றுகிறது அப்படின்னு நம்ம சொன்னா அது அனுபவத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா அதுல ஏதாவது சம்பவம் நடந்துட்டா நமக்கு அது பாதிப்பையும் உண்டு பண்ணுதுங்கும் போது அப்ப ஏன் அது தோற்றத்தினால மட்டும் அந்த பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து விசாரணை பண்ணி பார்த்தா அது நமக்கு வேறாக இல்லை, நம்மோடு சேர்ந்து இருக்கிறதுனால அது நம்ம பாதிப்பை உண்டு பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறத நம்ம எந்த உதாரணத்தின் மூலமா புரிஞ்சுக்கிட்டோம், சினிமா படத்தின் உதாரணத்தின் மூலமா ஏற்கனவே புரிய வச்சிருக்கோம். எப்படி புரிய வச்சிருக்கோம்னா, இப்ப நீங்க வேற படம் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த படத்துல இருக்கிற சம்பவங்களும் உங்களை பாதிக்காது. இப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கதாநாயகன் வந்து பயங்கரமான வறுமைக்கு போறான், அப்படியே பிச்சு எடுத்துட்டு கஷ்டப்படுறான், அப்புறம் நாலஞ்சு ரவுடிங்க போட்டு அவனை அடிக்கிறாங்க, நீங்க அப்படியே படத்தை வந்து செல்போன் பேசிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்றும் உங்களுக்கு சேஞ்சஸே தெரியல, நீங்க வேற கதாநாயகன் வேறங்கிற மாதிரி படம் ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லை அந்த படத்துல. அதுவே நீங்க செல்போன் எல்லாம் பேசாம எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த படத்துக்குள்ளேயே மூழ்கிட்டீங்க, கதாநாயகனோட கதாநாயகனா போய் மிங்கிள் ஆயிட்டீங்க. அப்ப அவன் அப்படியே கஷ்டப்படுறதும் அவன் அப்படியே துடிக்கிறதும் கூட சேர்ந்து நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு துடிச்சுக்கிட்டு அவன் அழுவும் போது உங்களை கண்ணில இருந்து தண்ணி வரும். அப்ப என்ன காரணம், அந்த சம்பவத்துக்குள்ள போய் நீங்க மிங்கிள் ஆயிட்டீங்க, அது வேறு நான் வேறுன்னு அந்த இடத்துல புரியாம படத்தை பார்த்ததுனால அந்த இடத்துல போய் சம்பவத்துக்குள்ள மிங்கிள் ஆன உடனே அது உங்களை பாதிக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு புரிதல் எப்படி நமக்கு உண்டாகுதுன்னா, நாம் அதுக்குள்ள போய் இணைஞ்சிட்டா நமக்கு அந்த சுகத்துக்கங்கள் பாதிப்பை கொடுக்கும், ஆனா அதில் சம்பந்தப்படாம அது சினிமா தான், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை, அது சும்மா வெள்ளைத்திரையில ஓடுகின்ற திரைப்படம் தான்னு பார்த்தா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அப்படிதான் இங்க ரிஷிகள் இதை புரிய வைக்கிறாங்க. எப்படி புரிய வைக்கிறாங்கன்னா, இங்க எல்லாமே ஒரு இயற்கை நியதிக்குள்ள அந்த சுய அறிவில பிரகாசித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற படத்துல நீ ஒரு பார்வையாளனா இருந்து படத்தை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட மாட்டப்பா, ஆனா நீ அந்த படத்துக்குள்ளேயே போய் பூந்துக்கிட்டு நான் தான் செய்யறேன் என்னுடைய செயல் அப்படின்னு நீ நினைச்சு அதை உருவாக்கிக்கிட்டு அதுல வரக்கூடிய சுகத்துக்கங்களை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா பாதிக்கப்படுவ அப்படிங்கிறத அவங்க நமக்கு நிரூபணம் பண்றாங்க. அப்ப அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இயற்கையினுடைய ஒழுங்கு நியதியை சுட்டி காட்டுறாங்க. ரிதம் அப்படிங்கிறது என்னன்னா, கிரகங்கள் வந்து எப்படி தன்னைத்தானே சுற்றுகின்றன, இந்த மனித உடல் எப்படி தானே அழக இயங்குகிறது, அப்புறம் மனசு எப்படி எண்ணங்களை எழுப்பி அந்த எண்ணங்கள் மூலமா ஒவ்வொரு செயலை இந்த உடல் வழியா செய்ய வைக்குது, அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது, இதுக்கெல்லாம் யார் பின்னாடி இருந்து இயக்குறா, எப்படி இந்த இயற்கையினுடைய படைப்புல, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம பஜ்ஜி சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோம், அதெல்லாம் இந்த உடம்புக்குள்ள போய் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறுது. அப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை உட்படுத்துவதற்கு யார் கட்டளை கொடுத்தா, அப்புறம் பூமி வந்து தன்னைத்தானே சுத்துது, அப்புறம் பூமி தன்னைத்தானே சுற்றுவது மட்டும் இல்லாமல் சூரியனையும் மையமாக கொண்டு சுற்றி வருது, அப்ப இந்த பூமிக்கு இந்த மாதிரி சுத்தணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு ரிதம்ல ஈஸ்வர சக்தியில இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சக்தி தான் இதை இயக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாம பாதிப்படைய மாட்டோம். ஆனா அதை நான் செய்யறேங்கிற அகங்காரத்துக்குள்ள போறதுனாலதான் நமக்கு அந்த பாதிப்புகள் விளைவுகள் எல்லாம் நமக்கு தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது இங்க புரிந்து கொள்ள சொல்லி, இங்க எல்லாம் ஒரு நிகழ்வுல ஈஸ்வர நியதிக்குள்ள அந்த மாயா சக்திக்குள்ள அழகா அதை இயங்கிட்டு இருக்குப்பா, ஆனா அதை நீ ஏன் போய் மாற்றம் செய்ய விரும்புகிற, அந்த இயற்கை சக்திக்குள்ளதான் நீயும் இருக்கிற, அப்படி இருக்கும்போது நீ உன்னுடைய உண்மை தன்மையை மட்டும் உணர்ந்துகிட்டு தோன்றி மறையக்கூடிய அந்த சக்தியை போய் நானும் அபிமானம் பண்ணாத, அதை விட்டு விலகி நில் அப்படின்னு இங்க ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் இந்த பாடம். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டா இங்க பிரம்மம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு சுத்த சைத்தன்யம், அதாவது சித்பிரகாச அறிவு, ஆனா மாயா என்பது இந்த உலகத்தை தோற்றுவிக்கின்ற ஒரு சக்தி, அதனால இந்த உலகம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது, அனுபவத்துக்கு வருகிறது, இதுல இருந்து நமக்கு சுகத்துக்கங்கள் உண்டாகிறது. ஆனா நான் இந்த உடல் மனம் என்ற அபிமானத்துக்குள்ள இருந்துகிட்டு இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது சுகத்துக்கத்தை அடைகிறேன், அது வியாபகாரிக சத்தியத்துல நடக்குது. ஆனா நான் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை விவேகத்தினால புரிந்து கொண்ட பிறகு என்னுடைய பாரமார்த்திக சத்தியத்துல நான் தூய அறிவு சுத்த சைத்தன்யம் அப்படின்னு புரிந்து கொண்டு இந்த உலகத்தை நான் பார்த்தா அதுல எனக்கு சாட்சி மாத்திரம்தான் எனக்கு தெரியும், அந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் என்னை பாதிக்காது, ஏன்னா என்னுடைய இருப்பு என்னுடைய சுய அறிவுல இந்த உலகம் தோன்றுகிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிட்ட பிறகு வெள்ளை திரையில் ஓடுகின்ற திரைப்படம் போல இந்த உலகத்தை பார்க்கலாமே தவிர இந்த உலகத்துல போய் என்னத்தை மாற்றம் செய்ய முடியும், ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லைன்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன்னா எடுக்கப்பட்ட படத்துல படம் ஓடுறது அப்படியே பார்க்கறத விட்டு அது எதுக்கு மாற்ற முயற்சி எடுக்கிறீங்க, அந்த மாத்தணுங்கிற ஒரு நிகழ்வு அந்த படத்துல இருந்தால்தான் மாற்ற முடியும், இல்லைன்னா மாற்றவும் முடியாது அப்படிங்கிற நிகழ்வை இங்க சுட்டி காட்டுறாரு அவன். அதனால வந்து உபனிஷத்தினுடைய வாக்கியங்களை ஒப்பீடு செய்து பார்த்தா மாயாம் து பிரகிருதின் வித்யாத்துங்கிறாரு, அதாவது மாயை வந்து இந்த இயற்கையின் மூலமா இங்க இந்த மாதிரி இருமைகளை உண்டாக்கி செயல் விளைவுகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம புரிந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை நம்ம நன்றாக உள்வாங்கி இந்த உலகம் என்பது உண்மையில் சுத்த பிரம்மம் அல்ல, அது மாயாசக்தியின் மூலம் தோன்றிய ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வெளிப்பாடு என்று புரிந்து கொண்டால் போதும், அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே இருக்கின்ற இந்த உடலும் மனமும் அந்த ஒழுங்குக்குள்ளே இருந்தால் போதும் இங்கே எல்லாம் புரிய வரும், அந்த ஒழுங்குக்கு மீறி இந்த உடல் இயங்கும் போது தான் இந்த மனசு இயங்கும் போது தான் அந்த விவகாரம் நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல புரிய வைக்கிறாரு. அப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருளை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தை பாருங்கள், அதில் ஒரு ரிதம் இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதை கவனியுங்கள். அது மாயா சக்தியின் வெளிப்பாடு. அப்ப அப்படிப்பட்ட மாயா சக்தி ஒரு ஒழுங்குக்குள் இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த உடலும் மனமும் கூட அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு ஒழுங்கில் இருந்தால் இது பாதிக்கப்படாது. அந்த ஒழுங்கை மீறும் போது இது பாதிப்புக்கு உள்ளாகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல இன்டெரக்டா புரிய வைக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா அனைத்து உலக இயக்கத்திற்கு காரணமான ஈஸ்வர சக்தி எல்லா பொருள்களுக்குள்ளும் மறைந்து செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய மைய கருத்து. அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா இப்ப நமக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்துல மிக உயரிய விஷயமான சச்சிதானந்த சுரூபமா நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்முடைய நிலைப்பாடு பாரமார்த்திக சத்தியம், நான் பிரம்மம் என்பதில் அணுவளவும் சந்தேகம் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட என்னுடைய இருப்புல சித்து பிரகாசத்துல வெளிப்பட்ட இந்த உலகம், இந்த உடல் மனசு எல்லாமே என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது என்பதனால இது எல்லாம் ஒரு நீதிக்குள்ள இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மாயாசக்தியினுடைய நீதிக்குள்ள இருந்து இயங்குவதனால அந்த ரிதம் மாறாம இயங்கட்டும் என்று நீங்கள் அதை அதனுடைய போக்கில விட்டு விடுவதுதான் இங்க ஒரு பிரம்மனிஷ்டன் செய்ய வேண்டிய செயல். அவன் போய் எதையும் மாத்த மாட்டான். ஆனா அஜ்ஞானி தானே இதை வந்து புரியாம நான் செய்ய போறேன், நான் மாற்ற போறேன்னு எதையாவது இந்த உலகத்துல பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஞானிக்கு இது புரிஞ்சு போன பிறகு இயற்கையினுடைய நீதிக்குள்ள இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அப்படியே பயணம் பண்றது ஞானிகளுடைய நிலைப்பாடா இருக்கிறதுனால, இந்த மாதிரி ஒரு புரிதலோட நாம் இங்க மாயாசக்தியினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து அந்த ஒழுங்கில் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அதைதான் நாம ஏற்கனவே நம்ம பாடவங்கள்லாம் எப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, பேசிக் லெசன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தப்ப சொல்லுவோம் இல்லையா, ஈஸ்வர நீதிக்குள்ள வந்து ஈஸ்வரன் இடத்துல உங்களை ஒப்படைச்சிருங்க, சரண்டர் தவிர வேற வழியே கிடையாது, சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே கிடையாது. ஏன்னா நான் செய்கிறேங்கிற ஈகோ உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த நிகழ்வை சரியா நிகழ்த்த முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது. அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க எது அடைய ஆசைப்பட்டாலும் அது ஒரு தோல்வி அல்லது பல பிரச்சனைகளை சந்திக்கும். அப்ப ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டி வரும். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த எல்லாமே ஈஸ்வரன் நிகழ்வுல நடக்குது, இந்த உடலும் மனதும் அவனுக்கான கருவிகள் என்று நீங்க அவனிடத்துல ஒப்படைத்து விடுங்கள். அப்படி ஒப்படைத்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை இறைவன் வாழ்வான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். என்னதெல்லாம் அடிப்படை பாடங்கள். ஆனா அப்படியெல்லாம் நம்ம ஏன் சொல்லி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மன மேம்பாட்டுக்காகத்தான். ஏன்னா நீங்க ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள வந்த பிறகுதான் பிரம்ம நிலை புரியும். அந்த ஈஸ்வர நிகழ்வுங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், குணபேதங்கள்ல சத்துவ குணம், ஆனா நாம இருக்கிறதோ ரஜோ குணம். அப்புறம் நம்ம இன்னும் கீழே போயிட்டு தமோ குணத்துக்கு போயிடுறோம். அப்ப இப்படி கீழேயும் அந்த ரஜோ குணத்திலுமே இருந்துகிட்டு இருக்கிற நமக்கு வந்து சத்துவ குணம்ங்கிற ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போனாதான் இது மாதிரி உயரிய ஞான விஷயங்கள் நமக்கு உள்ள போய் வேலை செய்யும். அப்ப இதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்கணும். அப்ப இதெல்லாம் ரித்தம்ல வந்து இருக்குதுங்கிற நியதியை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணிட்டோம்னா நமக்கு பாதிப்புகள் இல்லை. ஆனா இயற்கைக்கு முரணாக நம்ம வாழ ஆசைப்படும் போது நமக்கு பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்புகளை நம்ம உடல்லையும் பாக்குறோம், உள்ளத்துலையும் பாக்குறோம். அப்ப இது புரிஞ்சா நம்ம இந்த இயற்கையை ஒற்றி வாழ வேண்டும், இயற்கையோட ஒன்றி வாழ வேண்டும் என்று ரிஷிகள் சொல்றாங்கிறது இங்கேயும் புரிஞ்சுக்கலாம். இந்த 38வது ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாம ஏற்கனவே இந்த இயற்கை என்பது நான் எனக்கு வேறாக இல்லை, அது பிரம்மத்தினுடைய சக்தி என்று நம்ம நிரூபணம் செய்து விட்டோம். அதையும் புரிஞ்சுக்கங்கிறது இந்த இடத்துல சொல்ல வர. அப்ப 39ல் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, வஸ்து தர்மா நியம் ஏரம் சத்யா நைவ யதா ததா அந்யோன்ய தர்ம சாங்கர்யாத் விப்ளவேத் ஜகத்கலு. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, இந்த உலகத்திலே நாம் காணுகின்ற அந்த ரிதம் மாறாத ஒழுங்கு ஒரு ஆர்டர்ல எல்லாமே இயங்கிட்டு இருக்கு இல்லையா, அது எவ்வளவு ஒரு முக்கியமானது என்பதை இந்த ஸ்லோகத்துல சுட்டி காட்டுறாரு. எப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனித்த தர்மம் உள்ளது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்ப நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஈரத்தன்மை இருக்கு, அக்னின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு சூடு இருக்கு, காற்றுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஒரு இயக்கம் இருக்கு. அப்ப இவைகள் எல்லாம் தெளிவாக ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையாக காணப்படுகின்றன. இந்த வேறுபாடுகள் ஒழுங்காக நிலைத்து மாறாமல் செயல்படுவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு கேள்வியை நம்ம எழுப்பினோம்னா, அதுக்கு இந்த ஸ்லோகம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, அந்த ஈஸ்வர சக்தி தான் இந்த தர்மங்களை ஒழுங்குபடுத்துகிறது, அவன்தான் இங்க கர்ம பல தாதா என்று ஈஸ்வரனை இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு. அப்ப இங்கதான் நமக்கு வந்து கர்மா தேரிக்கு யார் வந்து கர்மபல தாதான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குது. அப்போ அந்த சக்தி இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து பொருள்களின் தன்மைகள் கலந்துவிடும். நீர் வந்து எரிய ஆரம்பிச்சிடும், அக்னி வந்து குளிர ஆரம்பிச்சிடும், காற்று வந்து வீசாமல் அப்படியே நின்று போய்விடும். அப்போ இந்த மாற்றங்கள் நிகழாமல், அதாவது மாறுபாடுகள் மாறாமல் சரியாக நடக்க வேண்டுமானால் அது மாயாசக்தியினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இந்த இடத்துல இந்த 39வது ஸ்லோகத்தில் விளக்குறார். இப்போ ஏன் வந்து இந்த 39வது ஸ்லோகத்தில் இப்படி விளக்கணும் அப்படிங்கிற நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற வேதாந்த சாஸ்திரமெல்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஹையர் லெவல் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கோம். பஞ்சகோச விவேகங்களை நீக்கி இங்கே எல்லாமே இல்லை என்று நினைக்கிற பிறகு சத்து மாத்திரமே இருக்கிறது, இருப்பு மாத்திரமே இருக்கிறது, பிரம்மம் மட்டுமே இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் அந்த பிரம்மம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டப்போ அது அறிவு பிரகாசமாக இருக்கு, சுய பிரகாசகா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது சித்து பிரகாசகான்னு பார்த்தோம். அதான் தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு உணர்ந்துட்டோம். அப்போ அப்படிப்பட்ட தூய அறிவின் வெளிப்பாடான இந்த ஈஸ்வர சக்தி இங்கு எல்லாம் அறியும் அறிவாக இருந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிற அந்த நிகழ்வில், அந்த சக்தியின் இடத்திலிருந்து வெளிப்பட்ட மாயாசக்திங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இங்க என்ன பண்ணுது, இந்த இயக்கத்தை எல்லாம் ஒரு ரித்தம்ல வச்சிருக்கு, ஒரு ஒழுங்குல வச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏன் இந்த இடத்துல வந்து நிரூபணம் செய்யறாரு அப்படின்னா, அந்த ஒழுங்கு நியதியில இருக்க வேண்டும் என்பது பிரம்மத்தினுடைய இயல்பு. பிரம்மத்தினுடைய இயல்பு என்னன்னா ஒரு டிசிப்ளின். அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு டிசிப்ளினா இருந்தால் நல்லா இருக்கும். நான் டிசிப்ளின் இல்லாமல் நடந்துக்கிட்டேன்னா எல்லாரும் என்னை ஒரு மாதிரி தூற்றுவாங்க, தப்பாக பார்ப்பாங்க, கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு காமனாக நான் ஒரு சாதாரண மனிதன் நான் விரும்புகிறேன் இல்லையா. என்னிடத்துல இருக்கிற ஒரு சின்ன அறிவை வச்சுக்கிட்டே நான் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் வாழணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வாழ்ந்தால் அதுக்கு ஒழுக்கம்னு பேர். நீ யார் என்ன சொல்றதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு அப்பா முன்னாடியே கால் மேல கால் போட்டுட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிற பசங்களையும் நம்ம பாக்குறோம். அப்பா முன்னாடியே அப்படி அவன் பண்றான்னா அவனுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துருக்கான். அப்ப அவனுக்கு வந்து அந்த ஒழுக்கக்கேடான நிச்சயம் ஏன் உண்டானதுன்னா, அவன் எது ஒழுக்கம் எது ஒழுக்கமின்மைங்கிறத அவன் தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாம வளர்ந்த சூழ்நிலையில அவன் அப்படி பிஹேவியர் பண்றான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு, ஆனா நாம எதை விரும்புவோம், ஒரு பெரியவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு சிகரெட் குடிக்கிறத விரும்புவோமா, இல்ல ஒரு பெரியவங்க வந்த எழுந்து நின்று வாங்க ஐயா உக்காருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இருக்கை கொடுப்பது விரும்புவோமான்னா, ஒரு பெரியவங்க வந்தா எழுந்து உக்காருங்கன்னு இருக்கை கொடுப்பது தான் நம்ம விரும்புவோம். அவங்க வந்து அவங்க முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறவன நம்ம விரும்ப மாட்டோம். அப்ப இந்த நேச்சரை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இயற்கையை பொறுத்த வரைக்கும் அந்த ரித்தமல் இருக்கிறதுனால அந்த ஒழுக்கத்தை தான் எப்பயுமே விரும்புவோம். அந்த ஒழுங்கு மாறுற விஷயத்தை விரும்பவே விரும்பாது. அது எல்லோருக்கும் உண்டான இயல்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்றாரு. நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படின்னா, படைப்பின் சாராம்சமே ஒரு ஒழுக்க நியதி, ஒரு ஒழுங்கு நியதி. அந்த ஒழுங்குக்குள்ள இருந்துட்டா உங்களுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம் இல்லை பெருசா. ஆனா ஒழுக்கம் மீறும் போது நீங்க வாழ்க்கையில துன்பம் துயரத்தை அடைகிறீர்கள் என்று இங்க புரிய வைக்கிறாரு. அப்ப அதுதான் இங்க விப்ளவம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாரு. விப்ளவம்னா ஒழுங்கு சிதைவு. அப்ப அந்த ஒழுங்கு சிதைவு ஏன் உண்டாகுதுன்னா, நாம அஜ்ஞானத்தினால உண்டாக்கிக்கிறோம். அதாவது ஈஸ்வரனுடைய சக்தியை மதிக்காம நம்முடைய ஆணவத்துல அகங்காரத்துல நானே பெரிய சக்திமான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்முடைய விருப்பப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம மனம் போன போக்குல வாழ ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு, இங்க ஈஸ்வரன் நிகழ்வுக்கு மதிப்பு கொடுத்து வாழுங்க, ஈஸ்வரன் நியதிக்குள்ள அந்த இயற்கையோட ஒன்றி ஒழுக்கத்தோட வாழ்ந்தீங்கன்னா இந்த உடலும் மனசும் அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளதான் இருக்குது, அது வியாபகாரிக சத்தியத்துக்குள்ள இயங்குது. அப்ப அது கரெக்டா அந்த ஒழுக்க நியதிக்குள்ள வாழும்போது அதுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாம அது வந்த வேலையை முடிச்சுட்டு போகும். ஆனா அந்த உடலையும் மனசையும் அந்த ஒழுக்க நியதிக்குள்ள வச்சுக்கிட்டு இது போன்ற உயரிய ஞான விசாரத்துக்குள்ள நீங்க வந்து ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தா உங்களுடைய உண்மை இருப்பும் உங்களுக்கு விளங்கும். அப்போ உங்களோட உண்மை இருப்பு உங்களுக்கு விளங்குவதற்கு இதெல்லாம் உற்ற துணையாக இருக்கிறது. அந்த ஒழுக்கம் என்பது மிக உற்ற துணையாக இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்ல வராரு. ஏன் இதை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே கொண்டு வராருன்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க இல்லையா. ஏன்னா இங்கே எல்லாம் பிரம்மம், அப்புறம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏன் போய் இந்த உலகம் தோற்றம்னு சொன்னவர் இப்போ இந்த தோற்றத்தில் இருக்கிற உலகத்துக்கு வந்து ஒரு ஒழுங்கு இருக்குங்கிறாரு, அப்புறம் அதில் நியதி இருக்குங்கிறாரு, நியதி மாறாமல் இருக்கணுங்கிறாரு, அப்போ ஏன் இப்படி பேசுகிறாரு, அப்போ வந்து அப்படி பேசினார் இல்லையா, எல்லாம் மாயா தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில வந்து நீங்க இந்த இயக்கத்துக்குள்ள ஒரு நியதிக்குள்ள இருக்கணும், ஒழுங்கு மாறக்கூடாது, எல்லாம் ஒழுங்குல தான் இயங்குதுன்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் காரணம். என்ன காரணம்னா, இந்த இயற்கை என்பது ஒரு ஒழுங்கில் ஒரு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனிடத்துல சீரற்ற தன்மை எப்போதும் கிடையாது. அது ஏனென்றால் அது இயற்கையாகவே பிரம்மத்தினுடைய இருப்பில் இருப்பதனால, பிரம்மத்தினிடம் இருக்கின்ற அந்த இயல்பே ஒழுக்கம் தாங்கிறதுனால அந்த ஒழுக்கத்துக்குள்ள அது இருக்குது. அப்ப எல்லாமே ஒழுங்கில் இயங்குகிறது. நீங்க யோசனை பண்ணி பாருங்க, மனிதனை தவிர எல்லாமே ஒரு ஒழுங்கில் இயங்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீவராசிகள் முதல் கொண்டு எல்லாம் ஒரு ஒழுங்கில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய நியதி தான் அது வாழ்க்கை வாழ வந்திருக்குது. இப்ப ஒரு மிருகத்துக்கு வந்து ஒரு புலி அல்லது ஒரு சிங்கத்துக்கு பசி எடுக்குதுன்னா, அது காட்டுக்குள்ள இருந்து போய் அங்க இருக்கிற மானை பூரா அடிச்சு கொண்டு வந்து குகைக்குள்ள வச்சு அப்படியே சேர்த்து வச்சுக்காது. அப்ப நம்ம எண்ணிக்கிறதாலும் சாப்பாடு வேணும், ஒவ்வொரு முறையும் பசி எடுக்கும்போது எவன்டா போய் போய் வேட்டையாடிட்டு உட்காந்துருப்பான், ஒரே டைம் அடிடா எல்லா மானையும் அப்படின்ட்டு எல்லா மானையும் ஒரே டைம்ல அடிச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த குகைக்குள்ள வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ பசி வரும்போது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு எந்த மிருகமாவது நினைக்குமான்னா, நினைக்காது. ஏன், மிருகம் வந்து ஒரு இயற்கை நியதிக்குள்ள இருக்கு, ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள இருக்கு. அதுக்கு அந்த மாதிரி கெட்ட புத்தியோ சிந்தனைகளோ வரவே வராது. அது வந்து பசி எடுத்தா ஒரு மானை வேட்டையாடும், சாப்பிடும். பசி ஆறின உடனே பக்கத்திலேயே மான் வந்தாலும் கண்டுக்கவே கண்டுக்காது, ஏன்னா அது பசி ஆடிடுச்சு, இன்னும் அந்த மானை சாப்பிட முடியாது, போயிட்டு போ அப்படின்னு விட்டுடும். அப்போ அந்த மானை அந்த சிங்கம் பசி ஆடிடுச்சுன்னு தெரிஞ்சவுடனே தைரியமா அந்த சிங்கத்துக்கிட்டயே பக்கத்துல போய் போவோம். அப்போ இது வந்து மானுக்கும் தெரியும், சிங்கத்துக்கும் தெரியும், ஏன்னா இது இயற்கையினுடைய நீதிக்குள்ள அங்கே நடக்கிற நிகழ்வை நம்ம பார்க்கலாம். ஆனால் மனிதன் மட்டும் இந்த இயற்கை நீதிக்குள்ள இருந்து மீறுவான். ஏன் அப்படின்னா, இவங்ககிட்ட இருக்கிற அந்த பகுத்தறிவு தான் காரணம். பகுத்தறிவு என்னன்னா, நல்லதையும் செய்யும் கெட்டதும் செய்யும், பகுத்தறிவுங்கிறது அதானே. அப்போ நம்ம இடத்துக்கு இருக்கிற பகுத்தறிவை நல்லதை நோக்கி நம்ம திருப்பாம குறுக்கு புத்தியில திருப்பிக்கிறோம். அதாவது எப்படி ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை முடிச்சு கட்டலாம் அப்படின்னு நம்ம கெட்ட புத்தியில அதிகமா ஆராய்ந்து 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 எல்லாமே இன்னைக்கு வந்து மனிதர்களிடத்துல அதிகமான கெட்ட சுபாவங்கள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அது இயற்கையினுள்ளே வெளிப்பட்டு இயற்கையும் அதுக்குண்டான மாற்றங்களை உண்டு பண்றதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் பாருங்களேன், அந்த நிகழ்வுக்கு அந்தந்த அனுபவங்களை கொடுக்குதா இல்லையா, அதுதான் பெரியவங்களும் சொல்லி வச்சிருக்காங்க, அவரவர் வினைவெளி அவரவர் அனுபவம் அப்படின்ட்டு. அப்புறம் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு பல கண்ணோட்டங்கள்ல பல கருத்துக்களை நம்ம முன்னோர்கள் வந்து அழகா இதை எது அடிப்படையில் சொல்றாங்கன்னா, அந்த இயற்கையை மீறும் போது அந்த விஷயம் அப்படிதான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு பழமொழி. அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, அந்த நியதிக்குள்ள இல்லாம அந்த நியதிக்கு விரோதமாக வாழுகின்ற வாழ்க்கையில அந்த பலாபலன்களை இந்த உடலும் மனசும் அனுபவிச்சு ஆகணும், அது ஞானியாகவே இருந்தாலும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் இங்க போடுறாரு. ஏன்னா இங்க ஞானி என்பவன் வந்து ஞானத்தினால பாரமார்த்திக சத்தியத்துக்குள்ள போயிட்டான், ஆனா அவனுடைய உடம்பானது கர்மாப்படி அதாவது பிராரப்த கர்மாப்படி வியாபகாரிக சத்தியத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஞானி என்பவன் வந்து தன்னை முற்றும் உணர்ந்த உத்தம ஞானியா மாறி பிரம்மனிஷ்டனா மாறியிருந்தான்னா அவனுக்கு உடம்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவன் இந்த பிரிவில தான் ஞானி ஆகியிருக்கிறான். இதுக்கு முற்பிறவியில அவன் ஞானி ஆவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி பாடுபட்டு எப்படியோ ஒரு மனித பிறவியை எடுத்து அதுல பகுத்தறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்து அவனுடைய புண்ணிய கர்ம ஆக்டிவேட் ஆகி அவனுக்கு இது மாதிரி உயரிய அத்தியாத்ம ஞான பாடங்கள் கிடைச்சி அந்த ஞானத்தின் வழியா தன்னை உணர்கின்ற உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டுகின்ற வாய்ப்பு கிடைச்சி இப்படி வந்து தன்னை ஞானத்துல ஞான நிஷ்டனா பிரம்ம நிஷ்டனா மாத்திக்கிட்டு உட்காந்துருக்கான் ஒரு ஞானி. ஆனாலும் அவன் தன்னை பிரம்ம நிஷ்டனாக ஞானத்துல உட்கார்ந்திருந்தாலும் அவனுடைய பிராரப்த கர்மா அவனை விடாது, ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும். அப்போ ஆக்டிவேட் ஆகி வேலை செய்யும் போது அந்த பிராரப்தம் வந்து அவனை வந்து தப்பான வழிக்கு இழுக்கும் அல்லது வேற ஏதாவது ஒரு மாற்றி செய்ய சொல்லி தூண்டும். ஆனால் அப்படியெல்லாம் அவன் செய்வானான்னா செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் என்ன பண்ணும்னா சூரியனை கண்ட பனி போல அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கரைச்சிக்கிட்டே இருக்கும். அஜ்ஞானினா உடனே அதை ஏதோ ஒன்று செஞ்சு சிக்கலில் மாட்டிக்குவான். அஜ்ஞானி என்ன பண்ணுவான்னா, ஞானம் இல்லாததுனால ஓ இதை பண்ணி பார்க்கலான்ட்டு இதில் போய் கை வச்சு அதை சுட்டுக்குவான், அதில் போய் கை வச்சு வேற ஒரு பிரச்சனையை ஏற்றுக்குவான், இப்படி பல ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுவான். ஆனால் ஞானிக்கு வந்து இது தெரிஞ்சு போனதுனால அவனுடைய செயல் எப்படி இருக்கும்னா, இது பிரயோஜனமாக இருந்தால் செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாதுங்கிற அளவுக்கு அவன் தெளிவாக இருப்பான், தேவையற்ற விசேஷங்களில் சிக்க மாட்டான். அப்போ இதுக்கு பேர் என்ன, ஒழுங்கு நியதி ரித்தம்னு வந்துருதா. அப்போ ஞானி என்ன பண்ணுறான், ஞானத்தினால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ளே போயிடுவான். அப்ப ஈஸ்வர நிகழ்வுல அவனை என்ன வேலைக்காக அனுப்பிச்சிருக்கோ அவன் என்ன வேலையை செய்யணுமோ அதை மட்டும் அவனுக்கு உண்டாக்கி செஞ்சுக்கிட்டு இருப்பான். வேற காரண காரியங்களுக்குள்ள அவன் போகமாட்டான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த நிகழ்வுல எனக்கு இப்படிதான் இந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த ரோலை மட்டும் நான் செஞ்சா போதும், நான் ஏன் போய் ரோலை மாத்தி நடிக்க ஆசைப்பட்டு தேவையில்லாம நடிக்க தெரியாம அடி வாங்கிட்டு வரணும், உதை வாங்கிட்டு வரணும், நாம ஒழுங்கா நமக்கு கொடுக்கப்பட்ட ரோலை மட்டும் செய்வோம் அப்படின்ட்டு ஞானிக்கு புரிஞ்சு போனதுனால இந்த பாடி மைண்டை வந்து அந்த நியதிக்குள்ள கொண்டு போயிடுவான். அதுக்கு ரித்தம்னு பேரு. ஆனா ஞானத்துக்குள்ள அவன் பாரமார்த்திக சத்தியத்துல இருப்பான். அப்படிதான் இங்க சாஸ்திரம் இதை புரிய வைக்குது. அதனால சீரற்ற அமைப்புக்குள்ள ஏன் போறோம் அப்படின்னா ஆசைதான் முதல்ல காரணம். அதாவது அஜ்ஞானம் வந்து மனிதனிடத்துல அதிகமா தலை தோங்கி இருக்கிறதுனால எதையோ ஒன்று பிடிக்கிறேன், அதை பற்றுறேன், அதை அடைய போறேன்னு ஆசைப்பட்டு அதில் போய் மாட்டி அல்லல்களில் அனுபவிச்சு பெரிய பெரிய கஷ்டங்களுக்கு வழிவகுத்துக்கிறான். அது புரியாததுனால அவன் உண்டாக்கிக்கின்ற வாழ்க்கை சிரமங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது அவன் இயற்கையை மீறுறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை கடமையை சரியா செய்யாம இவனா அந்த கடமைகள்லேருந்து மாறி வேற ஒரு விஷயத்தை நான் மாற்றி செய்ய போறேன்ட்டு வேற ரோலை எடுத்து நடிச்சு அந்த நடிப்பில் சரியா நடிக்க தெரியாம அதை சொதப்பி அப்புறம் அந்த படமும் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இவன் வாழ்க்கையும் ஃப்ளாப்ல முடிஞ்சிருது. அப்போ இப்படிதான் நிறைய பேர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல இருந்து வெளியே போய் வேற ரோல் பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டு அடுத்த பிறவிக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அதுதான் இங்க நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் இங்க மாயா சக்தியினுடைய இயற்கை நியதிக்குள்ள ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள நம்ம இருந்து வேலை செய்யணும், இல்லைன்னா நமக்கு அந்த கர்ம பல தாதா வந்து நமக்கான தண்டனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஈஸ்வர நியதிக்குள்ள நம்ம வந்து இருக்கிறதுனால கர்ம பல தாதா தான் ஈஸ்வரன் நம்ம சொன்னோம். இப்போ இந்த பிறவியில நீங்க செய்யற நல்லது கெட்டதுக்கெல்லாம் உங்களுக்கு பிராரப்த கர்மா கூட ஆகாமிய கர்மா சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஆகாமிய கர்மாவுடைய பலன் உங்களுக்கு மறுபிறவிக்கு ஒரு உடம்பை கொடுக்கும். அப்போ அந்த உடம்புக்கான வாழ்க்கையை இந்த பிறவியில நீங்க ஏற்படுத்தி கொண்ட ஆசையின் அடிப்படையில் அமையும். அப்போ இதுக்கெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியவன் யாருன்னா உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சியாக ஈஸ்வரன் தான் இருந்து எல்லாம் பலன் கொடுப்பான். ஏன்னா உங்களுக்கு ஈஸ்வரன் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே அறிவா அவன் தான் இருந்துட்டு இருக்கிறான். சுய அறிவா இருக்கிறவனே அவனே தான். அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், குறுக்கு புத்தியை வச்சாலும் அவன் தான், அது நல்ல புத்தியை வெளிப்பட்டாலும் அவன் தான். ஆனா அந்த குறுக்கு புத்தியில போறதுக்கு காரணம் மனம்ங்கிற ஒரு ஆசையில போய் சிக்கிறதுனால குறுக்கு புத்தியில போகுது. அப்போ அதை ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஓ, குறுக்கு புத்தியில போய் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா வாழ்றியா, வாழ்ந்துக்கோ, இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல அவன் என்ன பண்றான், அடுத்த வாழ்க்கையை மாத்தி கொடுக்குறான். அதனாலதான் ஈஸ்வரன் கர்ம பல தாதா. அதை வந்து எளிமையா நம்ம புரிய வைக்கணும்னா மனசாட்சின்னு சொல்லலாம், நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி. அப்போ அது என்ன பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கான பலாபலன்களை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் இங்க பாவம் புண்ணியம்ங்கிற கர்ம பலன்கள் என்று சாஸ்திரம் விளக்குது. அதை ஏன் நான் இங்க எடுத்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாபிக்கே அதுதான். ஒரு ரித்தம்ங்கிற ஒரு நியதிக்குள்ள ஒரு சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா, அந்த சக்திக்கு பேரு ஈஸ்வர சக்தி, அந்த சக்திக்கு பேரு மாயா சக்தி, அதுதான் ஈஸ்வரன். அது என்ன பண்ணுதுன்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே ஒரு நியதிக்குள்ள இயங்குறத நம்ம கவனிக்க முடியுது. நீங்களே கவனிச்சு பாருங்க, சூரியன் ஒரு நியதிக்குள்ள இருக்குது, பூமி ஒரு நியதிக்குள்ள இயங்குது. இப்ப ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ட்ரா வருது, நீ பெருசா நான் பெருசான்ட்டு, அப்ப என்ன ஆகும், எல்லா கிரகங்களும் ஒன்னோட ஒன்று மோதிக்கும், அப்போ எல்லாம் டேமேஜ் ஆகி மிகப்பெரிய ஒரு அழிவை சந்திக்கும். ஆனால் அப்படி அழிவை சந்திக்குதா, இப்போ சூரியன் பெருசா பூமி பெருசான்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதா, அப்படிலாம் எதுவுமே வராது. ஏன்னா அது ஒரு நீதிக்குள்ள இறங்குறதுனால அதுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அழகா செய்யும், மாற்றி இயங்கவே இயங்காது. இதுக்கு தான் உபநிஷத்துல நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், ஐந்து புலன்களை வச்சு ஒரு நீ பெருசா நான் பெருசான்ட்டெல்லாம் ஒன்று கொண்டு சண்டை போட்டுக்கும். ஒரு புலன் வந்து நான் இல்லைன்னா நீ உலகத்தையே பார்க்க முடியாது தெரியுமான்ட்டு கண் என்ன சொல்லும், பார்வை இல்லாம பண்ணிடும். அது பார்வை இல்லாம பண்ணாலும் அவன் இயங்கிட்டு இருப்பான் அந்த மனுஷன். உடனே இந்த கண்ணுக்கு அகங்காரம் குறைஞ்சிடும், ஓ நான் இல்லைன்னா இவன் தடுமாறுவான்னு பார்த்தேன், நான் இல்லைன்னாலும் இவன் இயங்கிட்டு இருக்கானே அட எப்படி அப்படின்னு தன்னுடைய தப்பை ஒத்துக்கும், தன்னுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டு சரி சரி நான் இல்லைன்னாலும் இவன் இயங்குறான் அப்படின்னு அது தன்னை ஏத்துக்கிட்டு வந்துடும். காது உடனே என்ன சொல்லுவான், அது கண் இல்லைன்னா பரவாயில்ல, காது இல்லைன்னா அவனால இயங்க முடியாது, நான் பாருப்பான் காது கட் பண்றேன்ட்டு காது சப்தத்தை நிறுத்தினோம். அப்போ உடனே அவன் காது கேட்கலனாலும் அவன் இயல்பா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பான். அப்போ உடனே காதுக்கு தன்னுடைய அகங்காரம் போயிடும். இப்படியே ஒவ்வொன்றும் நான் தான் பெருசு நான் தான் பெருசுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கடைசியில இந்த மூச்சு காற்று என்ன பண்ணும் தெரியுமா, உங்களை எல்லாரோட நான் தான் பெருசுங்கோ, இல்லை நீங்க எப்படி பெருசுன்னு காட்டு பார்க்கலான்னு உடனே இந்த மூச்சு வெளியே போன உடனே அப்படியே அவன் காதும் கேட்காது கண்ணும் இருட்டு கட்டிடும், மரணம் வர்ற மாதிரி அவனுக்கு தெரியும். அப்போ அவன் ஐயோ நான் சாக போறேனே அப்படின்னு அந்த ஏன்னா மூச்சு வெளியே போயிட்டு வரல இல்லையா, மரணத்தை அடைய போறான். அப்போ ஐயோ நான் சாக போறேனே, கண்ணும் அப்படியே இருட்டு கட்டுது, காதும் அப்படியே மங்குது போச்சு அப்படின்னு அவன் துடிக்கிறான், மரணம் அடைய போறான், அந்த இருதயம் அப்படியே துடிக்குது, எனக்கு சுவாசம் வேணும், காத்து வேணும்ட்டு. அப்ப உடனே எல்லா புலன்களும் துடிக்குது, ஐயோ வா வா நீ இல்லைன்னா நாங்க இயங்க மாட்டோம், நான் இயங்க மாட்டோம்ட்டு. அப்ப உடனே கண்ணுக்கு உண்டான அந்த சக்தி எங்கிருந்து கிடைக்குது, பிராணசக்தி. காதுக்கு உண்டான சக்தி எங்கிருந்து கிடைக்குது, அந்த பிராணசக்தி. அப்ப எல்லா புலன்களும் அந்த பிராணசக்தியில் தான் இயங்குகின்றதுங்கிறத ஒரு உதாரணத்துக்காக ஒரு கதை சொல்லியிருப்பாங்க உபநிஷத்துல. அதை இங்க நான் ஞாபகப்படுத்துறேன், எதுக்காக ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, அப்ப இந்த புலன்கள் எல்லாம் ஒரு இயற்கை நியதிக்குள்ள அதுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை அது செஞ்சா போதும், அது உண்மையிலேயே அகங்காரம் அடைஞ்சு இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கதை. அப்ப இப்படி எல்லாம் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா, இங்க மனிதர்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பகுத்தறிவை வச்சு இந்த மாதிரி அகங்காரத்துக்குள்ள போறோம். ஆனா அந்த புலன்களுக்கு பகுத்தறிவு இல்லை, அதனால அது ஒரு நாள் அப்படி சண்டை போட்டுக்காது, நீ பெருசா நான் பெருசான்ட்டு இன்னைக்கு சண்டை போட்டுக்காது. அது மாதிரி கிரகங்களும், சந்திரன் நீ பெருசா, சூரியன் நான் பெருசா, அல்லது செவ்வாய் கிரகம் நீ பெருசான்னு அப்படி சண்டை போட்டுக்காது. ஏன்னா அதுக்குண்டான கடமைகள் அதுக்கு கொடுக்கப்பட்ட நியதிக்குள்ள அது அழகா அதோட வேலையை பார்க்குது. ஆனா இங்க படைப்பின் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு படைப்பு மட்டும்தான் இந்த படைப்பையே எடுத்து மீறக்கூடியதாக இருக்குது, அது யாருன்னா மனித படைப்பு. அதனாலதான் மனித படைப்பு சிறப்பான படைப்பு. ஆனா இதுல எதை தெரிஞ்சுக்கணும், தன்னிருப்பை தான் உணர்ந்து தன்னுடைய ஒழுக்க நியதிக்குள்ள வந்தா அவன் பிரம்மமாகுவான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரிதான படைப்பை பயன்படுத்தி அந்த பிரம்மத்தினுடைய சித்து பிரகாசத்தை இவன் தன்னுடைய குறுக்கு புத்தியில பயன்படுத்தி பார்த்தானா அரக்கன் ஆயிடுவான், அவ்வளவுதான். அதாவது இங்க தேவர்களும் ஒரு அப்பாவுடைய பசங்க தான், அரக்கர்களும் ஒரே அப்பாவுடைய பசங்க தான். கேரக்டர் ஏன் மாறுது அப்படின்னா, மனப்பான்மை, புத்தி, புத்தி கெட்டு போறதுனால. அப்ப அது மாதிரி மனிதர்களும் இங்க தெய்வீகத்தன்மை அடைவதற்கும் கீழ்நிலை பரிமாணத்துக்கு போய் அரக்கனா மாறுவதற்கும் அவரவர்கள் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மாறி இப்படிப்பட்ட அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நியம சக்தியை இங்க ஈஸ்வர சக்தியாக இந்த ஸ்லோகம் நிரூபணம் பண்ணுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஏன்னா இது கொஞ்சம் விஷயத்தை வெளிப்படையா சொல்லணும் இல்ல, இந்த மாயா ஸ்லோகம் வந்து ஏன் இங்க கொண்டு வந்து போடுறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த உலகத்தின் ஒழுங்கு தானாக இல்லாது, அது ஈஸ்வர சக்தியின் நியமத்தால் உள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கு ரித்தமே இருக்கு, அந்த இயற்கையினுடைய ஆணையில எல்லாம் இயங்குகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதில் தான் இந்த மனித உடலும் மனசும் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய மனமும் உடலும் அந்த ஈஸ்வர நியதிக்குள்ளே வந்துவிட்டால் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனா ஈஸ்வர சக்திக்கு விரோதமாக இந்த உலகத்தில் நீ இயங்கிக் கொண்டிருந்தால் அதற்கான பலாபலன்களை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல புரிய வைக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 40. சித்சாயா ஆவேசதா சக்தி சேத்தனேவ விபாதிசா தச் சக்தி உபாதி சம்யோகாத் பிரம்ம ஏவேஸ்வரதாம் பிரஜேத். இங்க வந்து இந்த ஸ்லோகம் ஒரு முக்கியமான ஒரு நுண்ணிய உண்மையை வெளிப்படுத்துகிறதுன்னு பார்க்குறோம். அதாவது மாயா சக்தி வந்து தானாக சைத்தன்யம் அல்ல, ஆனால் அது சைத்தன்யம் போல தோன்றுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்கிறார். அதனால தான் இங்கே ஈஸ்வர சக்தி வந்து பிரம்மத்தினுடைய அறிவு பிரகாசத்தில் வெளிப்பட்ட சக்தி. அதனிடத்துல ஆவரணம் விட்சேபம்ங்கிற ரெண்டு சக்திகள் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தோன்றும் சக்தி மறைக்கும் சக்தி. அது வந்து இந்த உலகத்தை தோற்றுவித்து இங்கே நம்முடைய உண்மை அறிவை மறைக்குது. அதே சமயம் மறைக்கும் சக்தியான ஆவரணம் விட்சேபத்தில் பிரம்மத்தை மறைக்குது. அப்போ இது மாதிரி நம்ம இடத்துல வந்து இந்த இரண்டு சக்திகளும் இங்கே விளையாடுது. அப்ப இங்க இதை வந்து எதனுடைய விஷயம்னு பார்த்தா சித்து சாயான்னு சொல்றாரு. சித் சாயா அதாவது சைதன்யத்தின் பிரதிபலிப்பு அதில் விழுகிறது, மாயின் இடத்துல விழுகிறது. அது எப்படி ஒரு உதாரணத்தில் நிரூபிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சூரியனுடைய சுயம் பிரகாச ஒளி வந்து சந்திரன்ல விழும்போது ஒளி இல்லாத சந்திரன் வந்து ஒளிர்கிறது. உண்மையிலே சந்திரன் இடத்துல சுய ஒளி கிடையாது, சந்திரன் வந்து ஒளியே இல்லாம இருக்கு. ஆனா இங்க சூரியனுடைய ஒளியானது சந்திரன் மேல பட்டு பிரதிபிம்பிக்கும் போது சந்திரன் வந்து வெள்ளை நிறத்துல தெரியறது, காரணம் சூரிய ஒளி தான். அப்போ இது வந்து எப்படி நமக்கு புரியுதோ அது மாதிரி இங்க ஆத்மாவனுடைய அந்த சுயம் பிரகாச அறிவு ஒளியை வாங்கிக்கிட்டு தன்னுடைய சுய ஒளி போல இந்த மாயா சக்தி மயக்குது. மனசுதான் அது, மனசுதான் என்ன பண்ணுதுன்னா அந்த அறிவின் அதிஷ்டானத்துக்குள்ள இருந்துகிட்டு இங்க மாயா சக்தியாகிய மனசு ஏதோ நானே பெரிய அறிவாளிங்கிற மாதிரி இந்த உலகத்துல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால அது என்ன பண்ணுதுன்னா அகங்காரத்துல போய் தப்பு தப்பா எதையோ செஞ்சு அதனால சுக துக்கங்களை அனுபவிக்க தொடங்குது. அந்த சுகமும் துக்கமும் உண்மையிலேயே ஆத்மாவுக்கோ அல்லது அந்த சித்துக்கோ கிடையாது, அதுல போய் மாட்டிக்கிட்ட மனசுக்கு தான் அந்த சுக துக்கமும் கிடைக்கும். ஏன்னா இதுதானே போய் நான் பெரிய ஆளுன்ட்டு போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு அடி வாங்கிட்டு வருது. ஆனால் அந்த சுத்த அறிவோ அந்த தூய அறிவோ அதில் சம்மந்தப்படாமல்லவா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு அடி விழுமா, அந்த சம்பவத்தில் போய் கலந்துக்கிட்டவனுக்கு அடி விழுமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. சம்பவத்தில் போய் கலந்துக்கிட்டவன் தான் அடி வாங்கிட்டு வருவான், சம்பவத்தில் கலந்துக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவன் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இங்கே அறிவு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அதனால அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அது வந்து சோகமும் அடையாது சந்தோஷமும் அடையாது, அது சும்மா இருந்துட்டு இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா அந்த சக்தியை வாங்கிக்கிட்டு நானே பெரிய ஆளுங்கிற மாதிரி அகங்காரத்தில் போய் விவகாரத்துக்குள்ளே மூழ்கி அடி வாங்கிட்டு வரும்போது தான் நமக்கு ஏன் இப்படி அடி விழுந்ததுன்னு கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் அடி வாங்கிட்டு வந்து அந்த வேதனையை அனுபவிக்குது. அது சுகத்துக்கங்களாக அதனிடத்துல மாறுகிறது. அதில் சுகம் வரும்போது சுகமாக இருக்க ஆகாங்குது, அடி விழுந்தவுடனே ஐயோ இந்த வாழ்க்கையே வேண்டாங்குது. அப்போ இது மாதிரி இந்த இரண்டு நிலைகளிலையும் மாறி மாறி இருப்பதற்கு காரணம் இந்த மனசு, அதுதான் மாயா சக்தி. அப்போ அதனால் அந்த சக்தி ஒரு உயிருள்ள அறிவுள்ள கட்டுப்படுத்தும் சக்தி போல தோன்றுகிறது. இந்த நிலையில் பிரம்மமும் மாயா உபாதியும் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஈஸ்வரன். அதாவது சுத்த பிரம்மம் இந்த மாயா சக்தியுடன் சேர்ந்த போது அது ஈஸ்வரன் என்ற நிலையில் தோன்றுகிறது என்று நம்ம ஏற்கனவே வேதாந்த சாஸ்திரத்துல பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இங்க வந்து பிரம்மம் அந்த சுத்த சைத்தன்யமாக இருந்தா ஈஸ்வரன் வந்து அந்த அறிவுள்ள செயல் செய்கின்ற சக்தி எப்படி அவனுக்கு வந்தது அப்படின்னு கேட்டா, அதான் மாயா என்ன பண்ணுதுன்னா சித்து சாயா அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறார். சித்து சாயான்னா அறிவினுடைய பிம்பம், அறிவினுடைய பிரதிபிம்பம். சாயான்னா நிழல்னு அர்த்தம். அப்போ சித்தனுடைய நிழலாக இருக்கிறதுனால அது சித்து மாதிரியே இருக்கும், பார்க்க சித்து மாதிரியே தோன்றும். ஆனால் அது சித்தாகி விடாது இல்லையா, தோற்றம் தானே. அதைத்தான் நம்ம அப்புறந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் வேதாந்த சாஸ்திரத்தில். நம்ம கண்ணாடி ஓமானமே அதுதான், நீங்கள் மட்டும்தான் உண்மை, ஆனால் கண்ணாடியில் உங்களுடைய பிரதிபிம்பம் தெரியும், அது உங்களை மாதிரியே இருக்கும், ஆனால் நீங்களாயிடாது, அது நீங்கள் தான் இந்த பக்கம் இருக்கீங்க, அந்த பக்கம் வெறும் தோற்றம் தான். அது மாதிரி இந்த மாயா சக்தி இப்படியெல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனால் உண்மையில் பிரம்மம் தான் சுத்த சைத்தன்யம், மாயாவோ ஒரு ஜடசக்தி. அது ஏன் ஜடசக்தின்னா அது சித்து சாயா, அது அறிவுள்ள சக்தி போல தோன்றும், ஆனால் உண்மையில் அதனுடைய சுய அறிவு கிடையாது. அது வந்து சித்தனுடைய சுய அறிவை வாங்கிக்கிட்டு தன்னது போல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுதான் மனசுங்கிறத நான் உங்களுக்கு ஏற்கனவே புரிய வச்சுட்டேன். அப்போ எப்படி வந்து நம்ம நடைமுறையில் மின்சாரம் இல்லாமல் ஒரு இயந்திரம் செயல்படாதோ, அப்புறம் மின்சாரம் வந்துவிட்டால் அந்த இயந்திரம் மீண்டும் ஓட ஆரம்பிக்கிறதோ, அது மாதிரி இங்கே மாயாவும் சைத்தன்யமும் சேர்ந்து இந்த உலகத்தை இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த இயக்கம் வந்து இயங்கணும் அப்படின்னா ஜடப்பொருளுக்கு ஒரு உயிர் பொருளாக மாறுறதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது, அது உயிர் சக்தி தானே. அப்போ அந்த உயிர் சக்தி உள்ளே வந்து நுழைஞ்ச உடனே இந்த ஜடப்பொருளானது இயங்க ஆரம்பிக்குது. அதுதான் பொம்மல் ஆட்டம். நம்ம பார்த்துருக்கலாம், பொம்மை வந்து சும்மா அப்படியே இருக்கும், போட்டது போட்ட மாதிரி கிடக்கும். ஆனால் அந்த பொம்மல் ஆட்டத்தை பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா அந்த பொம்மையினுடைய கயிறெல்லாம் தூக்கி தன்னுடைய அஞ்சு விரலில் மாட்டிக்குவான். அப்புறம் இந்த பக்கம் ஒரு அஞ்சு விரலில் இன்னொரு பொம்மையினுடைய இதை மாட்டிக்குவான். அப்புறம் மேலே நின்றுக்கிட்டு அவன் விரலை மட்டும் அசைப்பான், இப்படி டக்கு டக்குன்னு அப்படி கையை ஆட்டுவான். கீழே அந்த பொம்மை என்ன பண்ணும், காலை கையை ஆட்டும். உடனே இவன் அசைக்கிறது அந்த மாதிரி அது காலை தூக்கும், அவன் இவன் விரலை தூக்குற மாதிரி அவன் கையை தூக்கும். அப்போ பார்த்தா அந்த பொம்மை டான்ஸ் ஆடுற மாதிரியே ஒரு தத்ரூபமாக எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பொம்மல் ஆட்டம்னு ஒரு விளையாட்டு. அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே மனிதன் வாழ்க்கையிலும் நடக்குது. மனித வாழ்க்கையும் ஒரு பொம்மல் ஆட்டம் தான் அப்படிங்கிறத இங்கே புரிய வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நாம் இந்த பொம்மல் ஆட்டத்துக்குள்ளே ஆடுறதுக்கு நமக்கு எந்த சக்தி வேலை செய்யுதுன்னா உயிர் சக்தி தான் நமக்குள்ளே இருந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த உயிர் சக்தியும் மாயா சக்தியினுடைய ஒரு பங்கு தான் அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாரு. ஏன்னா மாயா சக்தி தான் இங்க எல்லா சக்தியாக இருந்து இந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள இயக்கிட்டு இருக்கு எல்லாவற்றையும். அதனால இது எல்லாம் வந்து போற விஷயம். அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய எதோட ஒப்பீடு செய்து பார்க்கணும், அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாம். ஆனா அழியாத பிரம்மத்தோட ஒப்பீடு செய்யக்கூடாது, அது வந்து என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கின்ற இருப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய நுட்பமான விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்போ மாயா சக்தி வந்து சைதன்யத்தினுடைய பிரதிபலிப்பால் உயிருள்ளது போல தோன்றி பிரம்மம் வந்து ஈஸ்வரனாக வெளிப்பட்டு காணப்படுகிறது. அப்போ அதை வைத்து கொண்டு உண்மையிலேயே ஈஸ்வரன் இருக்கிறானா என்று பார்த்தால், உண்மையில் ஈஸ்வரனும் இல்லை இங்கு ஜீவனும் இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் இவ்வாறு ஈஸ்வரன் ஜீவன் என்று தோன்றி இருந்து மறைவதற்கு காரணம் அந்த பிரம்மத்திடமிருந்து வெளிப்பட்ட அந்த இருப்பிடமிருந்து வெளிப்பட்ட மாயா சக்தி தான் காரணம் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல அந்த மாயா சக்தியையும் நிரூபணம் செய்கிறார். இப்போ நம்ம இன்றைக்கு வந்து நேரம் கருதி இந்த 40வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல மூணே ஸ்லோகம் தான், 43 மொத்தம் 3 ஸ்லோகத்தோட முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பு ஒரு அரை மணி நேரமா முக்கால் மணி நேரத்துல முடிஞ்சிடும். அதுல முடிச்சுட்டு நம்ம இந்த ஒட்டு மொத்தமா இதனுடைய விஷயத்த நாம மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த வகுப்பை க்ளோஸ் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்த வகுப்பு வந்து துவைத விவேகம் பத்தி நம்ம பார்ப்போம், அது தனி டாபிக். அப்ப நாளை கூட அநேகமா இந்த பஞ்சகோச விவேகம் நிறைவாகும்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த 40வது ஸ்லோகத்தோட வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.